சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, ஆண்களுக்கு இணையாக குத்துச்சண்டையில் வலம் வரும் சாதனையாளர் செல்வி ஜெயபிரதா அவர்களின் நேர்காணலை கடந்த வாரம் கேட்டீர்கள். அதன் தொடர்ச்சியினை இப்போது கேட்கலாம். உடன் உரையாடுபவர் உங்கள் கனகராஜ்.
சென்ற வாரம் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை அனுபவங்களை பற்றியும் தொடக்கங்களை பற்றியும் கேட்டீர்கள். இந்த வாரம் மாநில அளவில் குத்துச்சண்டையில் அவர்கள் பெற்ற அனுபவங்களை இப்போது உங்களுக்கு வழங்குவார்கள். ஜெயபிரதா, போன வாரம் நீங்க வந்து மாவட்ட அளவிலான போட்டிகளில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி தோல்விகளை எந்த முறையில் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பதை பற்றி நீங்க சொன்னீங்க. இப்போ மாநில அளவில், இப்போ மாவட்டம்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களை வந்து வந்திருக்கும். இப்போ மாநிலம்னா வேற்று மாநிலத்தவர் வந்திருப்பாங்க, அவங்களுடைய தொழில்நுட்பங்கள் அதாவது டெக்னிக்கல்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை நீங்க எப்படி சமாளிச்சீங்க, அதற்கான பயிற்சிகள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க.
மாவட்டம் போது நம்மளுக்குள்ளதான் நம்ம அடிச்சிட்டோம், மாநிலம் போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தெரியாத மொழி, அவங்க பேசுற மொழி என்னன்னே தெரியாது, அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்க என்ன ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா நிறைய நான் மாவட்டத்திலோட மாநிலத்திலாம் நிறைய கத்துட்டு இருக்கேன். மாவட்டத்திலாம் வந்து ஸ்கோர் பண்ணா போதும், ஆனா மாநிலத்தில் வந்து டெக்னிக் இருந்தாதான் போக முடியும். அந்த ஐடியாஸ் வந்து கிடைக்கிறதே மாநிலத்தில்தான். ஹரியானா, மணிப்பூர், பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மணிப்பூர் தான் ஸ்ட்ராங் டீம் சொல்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் முழு நேரமும் அவங்க பாக்ஸிங்லேயே இருப்பாங்க. நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு அப்படி வந்துட்டு அந்த கிடைக்கிற 2 மணி நேரம் தான் நம்மளுக்கு பயிற்சி. நம்ம குடும்பத்தை பார்க்கணும், அங்கே போனாங்க. அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. சாய் சென்டர் மூலியமா அவங்க வந்து நிறைய பயிற்சிகளை வந்து அந்த அதுக்காகவே அவங்க இருக்காங்க. போகணும், காலையில் பயிற்சி அடிக்கிறோம், திருப்பி ரெஸ்ட்டு, திருப்பி பயிற்சி, திருப்பி ரெஸ்ட்டு, திருப்பி பயிற்சி, மூணு வேளை அவங்க. ஒரு நேஷனல் விளையாடணும் அப்படின்னாலே மூணு விதமான பயிற்சிகளை அவங்க மேற்கொள்றாங்க.
அவங்களுக்கு சிந்தனையே வந்து இந்த குத்துச்சண்டை 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 அவ்வளவுதான் இல்லையா?
ஆமாங்க. அந்த நம்மளுக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லை, நிறைய பிரச்சனைகள் நமக்கு நடுவில் இருந்தாலும் அதுலயும் நம்ம முடியும். நான் வந்து நிறைய கத்துட்டு இருந்தது வந்து இங்க வந்து நம்ம டெக்னிக் பார்த்துட்டு அப்படி அப்படி தப்பிச்சிடறோம். அங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து டைம் சொல்லி பாக்ஸ் சொன்ன அடுத்த செகண்டு ஸ்பீட் பஞ்சஸ் கண்டினியூவா ஒரு 20 பஞ்சு கண்டினியூஸ் வரும். ஒரு ஒரு பஞ்சா அடிச்சாங்கன்னா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி நம்ம அடிக்கலாம், ஸ்கோர் பண்ணலாம். 20 பஞ்சு வரும்போது எப்படி அதை சமாளிக்கிறது?
அந்த மாதிரி நீங்க ஒரு பஞ்ச் வரும்போது நீங்க சமாளிச்சிருக்கீங்க?
ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவமே சவுத் ஜோன். சவுத் ஜோன்ல வந்து ஏபி ஆந்திர பிரதேஷ் கூட மோதுறேன். ஆந்திர பிரதேஷ் வந்து அவங்களும் அந்த ஸ்பீட் பஞ்சஸ் அந்த பொண்ணு வந்து அடிக்கும் போது என்ன அறியாமலே நான் கண்ட்ரோல் இல்லை. நான் கத்து வச்சதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் மறந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கவுண்டிங் வாங்குறேன், 1, 2, 3 போது அவர் அங்கே எங்கேருந்து அந்த கவுண்டிங்லேயே என்னோட பயிற்சியாளர் நான் பார்க்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்பீட் அந்த பொண்ணு மேலே ஏறி வந்து உன்னை ஸ்பீட் பண்ணுறான், அட்டாக் பண்ண வரும்போது ஒன்லி கிராஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் சைடில் போட்டுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் கீழே விழுந்துருவாங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட நீங்கள் தப்பிச்சிருவேன். அந்த மாதிரி பயன்படுத்திங்க. அங்கேருந்து ஒரு சிக்னல் தான் காட்டினார் அந்த கவுண்டிங் என்றதுக்குள்ள சரின்னு சொல்லிட்டு திருப்பி பாக்ஸ் சொல்லும் போது அதே மாதிரி அந்த பொண்ணு வந்தது. பயிற்சியாளர் என்ன சொன்னாரோ, எங்க கோச் என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா நான் செஞ்சேன். செஞ்சோன்னு அங்க அந்த பஞ்ச்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதே மாதிரி தப்பிச்சு வந்து ஸ்கோர் லைட்டா ஸ்கோர் பண்ணிட்டே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட்ஸ் மேலே ஏறாங்க, சில டிப்ஸ் வந்து கொடுத்தாரு. அந்த பொண்ணு போச்சு, நீ ஒரே ஒரு லெப்ட் மட்டும் கனெக்டட் ஆகுது, அதே வந்து நீ 2 பஞ்சு 3 பஞ்சு நீ போய் அடி, அந்த பொண்ணு இப்ப எப்படி அடிச்சதோ அதே பஞ்ச் வந்து நீ அடி, லேண்ட் ஆகும் உனக்கு. சரி சார், அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நான் போனேன். டைம் சொன்னாங்க, திருப்பி அதை கரெக்டாக அட்டாக் பண்ணேன். அட்டாக் பண்ணோன்னு அந்த பொண்ணு ஸ்டாப். அடுத்த கவுண்டிங் நான் முதல் ரவுண்டில் வாங்கின கவுண்டிங், அந்த பொண்ணை 2nd ரவுண்டில் வாங்க வச்சேன். அந்த பொண்ணு என்னோட ஹைட்டாக இருந்ததுனால 3rd ரவுண்ட் வந்து என்னோட ஸ்கோரிங் வந்து எப்படியும் ஜட்மெண்ட் பண்ண முடியல. திருப்பியும் சார் மேலே ஏறிட்டு, உன்னோட ஹைட்டாக இருக்காங்க, வயிற்றுல போ, பாடி பஞ்ச் போ, நிறைய இருக்கு உனக்கு, ஏன் நீ ஃபேஸையும் பண்ணுற, ஃபேஸையும் பண்ணாத, அதை விட்டுடு, முகபாகங்களை விட்டுட்டு உடல் பாகங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீ ஸ்கோரிங் பண்ண அப்படி சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி நான் அட்டமன் சோலா பஞ்சுன்னு நம்ம நடு சென்டர் இந்த வயிற்றுக்கு மேலே இருக்கும் அந்த பஞ்சையும் பண்ணேன். என்னோட ரைட் ஹார்ட் ஹிட் இருந்ததுனால கரெக்டாக கனெக்டட் ஆயிடுச்சு. ரைட் அடிக்கடிக்க அந்த பொண்ணு வந்து வாமிட்டிங் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சு. ஸ்டேஜ்ல. சோ அது ஒரு நல்ல அனுபவம் கூட சொல்லலாம். பாக்குறவங்க அத்தனை பேருமே பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. திருப்பி நான் ஒரு கவுண்டிங் வாங்கினேன், அந்த பொண்ணு மூணு கவுண்டிங் வாங்குச்சு. அந்த அளவுக்கு வெகுஜனமா வின் பண்ணிட்டு இறங்கினேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு அதே நான் என்னோட பயிற்சியாளர் அந்த டைம்ல டிப்ஸ் கொடுக்கலனா அந்த மேட்ச் என்னோட தோல்வி தான். முதல் பந்தயத்தில் வின் பண்ணேன், ரெண்டாவது பந்தயத்தில், மூணாவது வந்து எனக்கு அந்த உடல்நிலை சரியில்லை. செமிஃபைனல்ஸ் போகும்போது உடல்நிலை சரியில்லை, அங்கே ஒரு மாதிரியாட்டு ஃபீவர்லேயே போட்டேன். அப்படி போட்டும் ஒன் பாயிண்ட்ல நான் லூஸ் பண்ணேன். ஸோ அந்த அப்போ எனக்கு கிடைச்சது பிரான்ஸ். அது இங்கேயே சவுத் ஜோன் தமிழ்நாட்டிலேயே நடத்தினாங்க. இன்னொரு சவுத் ஜோன் வந்து கோவாவில் நடத்தினாங்க. கோவா போலீஸ் கிட்ட நான் போடுறேன். கோவா போலீஸ் டீம்னு ஒன்று வந்தது. அந்த டீமோட மூணு பவுட்டு நான் வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ் போனேன். ஃபைனல்ஸ் போயிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணேன். அங்கேயும் நான் வந்து வின் பண்ணிட்டேன். வின் பண்ணிட்டு அங்கேயும் மெடல் வாங்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த பாயிண்ட்ஸ்னு சொல்றீங்க இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கணக்கிடுறாங்க, இந்த புள்ளிகளை வந்து எப்படி கணக்கிடுறாங்க, அதற்கான முறைமைகள் என்னென்ன என்பதை பற்றி நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற அந்த பவ் இல்ல பஞ்சஸ், லெப்ட் லெக் பஞ்சஸ் ரைட் லெக் பஞ்சஸ்ன்றது ஆங்கில வகையில் சொல்றேன், அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன்.
நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. அமெச்சூர் சண்டையில வந்து டார்கெட் தான் மெயின். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை ஜாஸ்தி, நிறைய ரூல்ஸ். ஐஏபிஎஃப்லாம் வந்து இந்தியன் அமெச்சூர் பாக்ஸிங் ஃபெடரேஷன்ஸ், அங்கெல்லாம் வந்து ரூல்ஸ் தான் ஃபர்ஸ்ட். இப்போ மாவட்ட அளவில் நம்ம எப்படி பண்ணினாலும் அது கவலை இல்லை, நம்ம வந்து எப்படியாவது ஸ்கோரில் எப்படியாவது முன்னாடி போயிடும். மாநில அளவுலாம் வந்து கரெக்டாக பஞ்ச், கரெக்ட் பஞ்ச் இருந்தால் தான் புள்ளிகளே நமக்கு.
அது கரெக்டான பஞ்ச்ன்றது வந்து என்னென்ன,
நம்மளோட லெக் ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸ்கோரிங் லோன் வாங்க, லெப்ட்ல வந்து நம்ம ஒரு தட்டு தட்டு கரெக்டா நக்கிள்ஸ்ல போயிட்டு ரீச் ஆயிடுச்சுனாலோ,
அதாவது நக்கிள்ஸ் அப்படிங்க சொல்றது வந்து இந்த முட்டி, முஷ்டின்னு சொல்லுவாங்க, அதானுங்களா முட்டி, இந்த கைய மடக்கி வச்சுட்டு அந்த பகுதி தான் என்ன சொல்றீங்க
நக்கிள்ஸ்,
நக்கிள்ஸ்
அது கரெக்டா போய் ரீச் ஆகுதான். ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து இப்படி உள்ளங்கையில வந்து அடிப்பாங்க, பட் பஞ்ச், அது வந்து அதெல்லாம் அடிக்க கூடாது. ஸ்ட்ரெயிட்டா போகணும், கை வந்து கரெக்டா போகணும், ரைட் ஹேண்ட் கரெக்டா வரணும், லெப்ட் ஹேண்ட் கரெக்டா ரீச் ஆகும் தான். ரீச் ஆகிற இடம் வந்து கரெக்டான இடமா, அதாவது வந்து நம்ம ஷோல்டருக்கு பின்பகுதியில வந்து அடிக்கக்கூடாது, தலையில பின்பகுதி அடிக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் நெத்தியில இருந்து நம்ம அடி வயிறு வரைக்கும் தான்.
இப்ப இந்த குத்துச்சண்டையில எந்தெந்த இடத்துல எல்லாம் அடிக்கலாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் அடிக்கக்கூடாது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. அது இப்ப சொல்லிட்டு வரீங்க, அது கொஞ்சம் நல்லா முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்து.
நெத்தியில இருந்து அடிப்பகுதி வயிறு, வயிற்றின் அடிப்பகுதி வரைக்கும் தான் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸ், அந்த கை மூமெண்ட் முன்னாடி எதற்கோ அந்த டார்கெட் தான். நெத்திலிருந்து அந்த அடிப்பகுதி முன் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரண்ட் பகுதி மட்டும் தான் அடிக்க முடியும். அதை விட்டு நம்ம வந்து பேக்ல வந்து ஷோல்டர் பின்னாடி அடிக்கிறதோ, முதுகு பின்னாடி குத்துறதோ, தலை பின்னாடி குத்துறதோ, சைட்ல இடுப்பு பின்னாடி அடிக்கிறதோ, இந்த இதெல்லாம் வந்து நம்ம அடிக்க கூடாது. அப்படி அடிச்சாலும் அந்த பவுல் பஞ்சுன்றாங்க. அது ஒரு முறை அந்த தப்பு செஞ்சா அவங்க வந்து கண்டிப்பாங்க, இதான் பண்ணக்கூடாது, எக்ஸ்கியூஸ் மாதிரி கொடுப்பாங்க. திருப்பி ரெண்டாவது முறை நம்மளை கூட்டு வான் பண்ணுவாங்க. மூணாவது முறைனா பாக்ஸரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, அதாவது வந்து இவங்களுக்கு பாக்ஸிங் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ரூல்ஸும் இருக்கு. அதுதான் சொன்னது, பஞ்ச் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும்னா அந்த நெத்தியிலேருந்து. ஹைட்டாக இருக்கவங்க வந்து நெத்தி எய்ம் பண்ணிட்டு அடிப்பாங்க. என்ன மாதிரிலாம் குள்ளமானவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நான் ஷார்ட்டா இருக்கேன் எனக்கு பாக்ஸிங் வருமா, பாக்ஸிங்லாம் ஹைட் வேணும் வெயிட் வேணும், அதெல்லாம் இப்ப கிடையாது. இதுல வெயிட் கேட்டகரிஸ் வேற இருக்கு. 46 46 கிலோல இருந்து வெயிட் ஸ்டார்ட் ஆகுது. 46ன்றது ஒரு வெயிட் கேட்டகரியில வந்து 3 கிலோ, ஏன்னா 80 கிலோல இருந்து 16 கிலோவுக்கு போட முடியாது. அப்படியும் சில ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஒரு வெயிட் கேட்டகரின்றது 3 கிலோ கணக்கு, 46ல இருந்து 48 அபோவ், 46க்கு மேல், 48க்குள், அபோவ் 46 பிலோ 48 அது ஒரு வெயிட் கேட்டகரி. அந்த மாதிரி 13 வெயிட் கேட்டகரி நம்மளுக்கு இருக்கு. இதுல வந்து 86 கிலோ வரைக்கும் பெண்கள் வந்து செய்யலாம், 90 கிலோக்கு மேல ஆண்களும் இருக்காங்க. சூப்பர் ஹெவின்னு வாங்குது, ஹெவின்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு லேடிஸ். பின் வெயிட்ல இருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் சாம்பியன்ஸ்க்கு உருவாகும். ஸோ அதுக்கு இல்லை, நான் இவங்க குண்டா இருக்காங்க, நான் ஒல்லியா இருக்கேன், இவங்களுக்கு எனக்கும் பாக்ஸிங் வருமா, நிறைய பேருங்க அது கணிச்சது உண்டு. பாக்ஸிங்னா நல்லா குண்டா இருக்கணும், என்னால ஒல்லியா வந்து நான் அதெல்லாம் பாக்ஸிங் பண்ண முடியாது. என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேருமே என்கிட்ட அந்த கேள்வி தான் கேட்கறாங்க. ஆனா அவங்களோட எடை என்னவோ அதற்குரிய எடையில தான் கொடுப்பாங்க. அவங்க ஏஜ், அவங்களோட வயசு, அவங்களோட வெயிட் கேட்டகரி இதுக்கு மூலியமா தான் அவங்க பாக்ஸிங் கொடுப்பாங்க. அளவுக்கு அதிகமா ஒரு 5 கிராம் அதிகமா இருந்தாலே அவங்க வேற கேட்டகரியில சேர்ந்துருவாங்க, அந்த வெயிட்டுக்குரியவங்கள அனுப்புவாங்க. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கீங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோரிங்ல வந்து லெப்ட் ரைட்டு எதுல தட்டினாலும் நம்மள பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட் பஞ்ச் இருக்கணும், கரெக்டான இடத்துல கனெக்ட் ஆகும். இது வந்து பாயிண்ட்ஸோட அடிப்படை. பாக்ஸிங்னா பாத்தீங்கன்னா கிட் பாக்ஸிங் கூட இருக்கு, காலில் அடிக்கலாம் கையில் அடிக்கலாம். ஆனால் அது வந்து அமைச்சூர் பாக்ஸிங் வந்து அப்படி கிடையாது. இதில் 3 ரவுண்டு தான் விளையாடணும். 1 ரவுண்டுக்கு 2 மினிட்ஸ் ஒரு 2 நிமிடம் விளையாடணும். 1 நிமிடம் வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸ் காலில் வருவாங்க. திருப்பவும் 2 நிமிடம் விளையாடணும், 1 நிமிடம். இதே மாதிரி ஒரு 6 நிமிடம் விளையாட்டு, 3 நிமிடம் உள்ள நம்மளுக்கு ரெஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. மொத்தம் 8 நிமிடத்தில் நம்மளை கண்ணிமைக்கிற நேரத்தில் நம்ம ஒரு சாம்பியன் ஆகிடலாம்.
சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இந்த உடலினுடைய முன்புறத்தில் தான் வந்து நக்கிள்ஸ் மூலமா அடிக்கணும்னு சொன்னீங்க. சரி, கண்ணில் வந்து இது கண்ணாண்டெல்லாம் குத்தலாமா?
இதுக்கு கவசமும் இருக்கு, ஹெட் கியர் சொல்லுவாங்க, தலைக்கவசம்.
சரி, அப்ப எது எதுக்கு கவசம் இருக்கு?
தலைக்கவசம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அழகான முகம் கட்டாயிடும், பல்லெல்லாம் உடஞ்சிரும். ஏன்னா நாங்க பொம்பளை பசங்களை அனுப்புறோம், இந்த காலத்துல நான் யாவனும் கட்டி கொடுக்கறது இப்படிலாம் சில பேச்சுகள் ஓடுது. அதுக்காக கம் ஷீல்டுன்னு ஒண்ணு நாங்க வாயில பொருத்துறதுக்கோசம் கொடுப்போம். எங்களோட அப்போ அந்த காலத்துல வந்து நார் கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நாரெல்லாம் உள்ள வச்சுட்டு கிளவுஸ். இப்போ வந்து 10 ஆம்ஸ் இந்த திக் காட்டன் கிளவுஸ் சொல்லுவாங்க, ஸ்பான்ஜ் தான் ஃபுல்லா. அதுல கூட வெயிட் வந்து 12 ஆம்ஸ் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, இப்போ வந்து 10 ஆம்ஸ். அதுதான் 10 ஆம்ஸ்ன்றது வந்து அது ஒரு வெயிட் மாதிரி. அந்த இதுலதான் பாக்ஸிங் பண்ணணும், அந்த கிளவுஸ் போட்டுதான் பாக்ஸிங் பண்ணணும். நீங்க ஓன் கிளவுஸ் எல்லாம் போடக்கூடாது, அவங்க என்ன கிளவுஸ் கொடுக்குறாங்களோ அதுல தான் நம்ம பண்ணணும். நேஷனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செஸ் கார்டு லேடிஸ் கொடுப்பாங்க, செஸ் கார்டு அப்டம் கார்டு கொடுப்பாங்க, அதையும் போட்டுட்டு பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து லேடிஸ்க்கு இப்பதான் கொடுத்துருந்தாங்க, ஜென்ஸுக்கு மட்டும்தான் அப்டம் கார்டுலாம் இருந்தது, லேடிஸ்க்கு எல்லாம் கிடையாது. இது நேஷனல்ல தான் நிறைய கிடைக்கும். நான் நேஷனல் கேம் விளையாடும் போதுலாம் செஸ் கார்டுலாம் போட்டு தான் விளையாடிருக்கேன், அப்படியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி.
சரிங்க, இந்த பாயிண்ட்ஸ் சொன்னீங்க இல்லையா, புள்ளிகள், இது 1, 2, 3, 4 எண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அது எதன் அடிப்படையில் அவங்க எண்றாங்க? இப்ப நீங்க
கவுண்டிங்
அதான்,
அதாவது வந்து ஒருத்தர் தாக்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஓங்கி அந்த குத்து வந்து நம்மளுக்கு பலமாயிடுச்சுன்னா நம்மள அறியாமலே அந்த ஒரு 2 செகண்ட் நம்ம கேர் ஆயிடும். அந்த கேர்னஸ் அந்த தலை பின்பகுதியா போயிட்டு வந்ததுனாலே அவங்களுக்கு கேராகுதுன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு கேர்ல வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ரெஃபரி வந்து மேற்கொண்டு அடிக்க விடாம கவுண்டிங் மூலயமா அந்த கேர்னஸ் தெளிதான் பார்ப்பாங்க. அந்த 8 முறை அவங்க எண்ணுவாங்க, 1, 2, 3, 4 அந்த மாதிரி 8 சொல்லும் போது அவங்க நம்மள கேட்பாங்க, ஆர் யூ பாக்ஸ் கேட்பாங்க, நீங்க பாக்ஸிங் போடுறீங்களா திருப்பி? முடியாதவங்க அந்த 9, 10 முடியாது. இப்ப வந்து அது 9, 10 எல்லாம் எண்றதில்ல, அவங்களுக்கு டைரக்டா கேட்டுறாங்க, நீங்க பாக்ஸிங் பண்ண போறீங்க? ஆமா, நான் பண்ண போறேன்னா திருப்பி அவங்களை கூப்பிட்டு பாக்ஸிங் சொல்லலாம், பாக்ஸிங் சொல்லி நம்ம திருப்பி விளையாட விடுவாங்க. இல்ல, அந்த 8க்கு மேல அவங்களுக்கு கேரனஸ் தெரியல, அவங்களுக்கு பவர் பஞ்ச் ஆயிடுச்சு, அவங்களால முடியலன்ற பட்சத்துல, இல்ல என்னால முடியலன்னா ரெஃபரி ஸ்டாப் பண்றாங்க. ஆர்எஸ்சின்னு சொல்லிட்டு இப்ப ரெட் கார்னர் வந்து கொடுக்குறாங்கன்னா ஆர்எஸ்சின்னு சொல்லிடுவாங்க, கொடுத்துட்டு அவங்க வந்து இவங்க தோத்துட்டாங்க இவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கார்னரை தூக்கிட்டு கை தூக்கி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இந்த கவுண்டிங் அடையாளம். கவுண்டிங் வந்து நம்ம அந்த கேர்னஸ் தெளிதான்றது ஒரு அதுக்கு கொஞ்சம் கேப்.
அதாவது புள்ளிகள் என்பது வந்து எதிராளி வந்து கொடுக்கற அடியில வந்து அவன் மயக்கம் அடையணும், அது அந்த அது வர
மயங்க நிலையில வந்து அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புள்ளிகள்ன்றது வந்து வேற
அதுதான் கேக்குறேன்.
கவுண்டிங்ன்றது வேற, புள்ளிகள்ன்றது அந்த ஸ்கோருங்கன்றது வேற. ஸ்கோர் வந்து நம்ம எவ்வளவு அடிக்கிறோம் பாயிண்ட்ஸ் அடிப்படையில். இப்போ 20-20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ப்ளூ 20 ரெட்டு. இப்போ இவங்க 20, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் 20 பாயிண்ட், நீங்க 18 பாயிண்ட். அப்படி 2வது ரவுண்ட்ல நீங்க 20 பாயிண்ட் இருக்கலாம், நான் 18 பாயிண்ட் இருக்கலாம். 3வது ரவுண்ட்ல நான் 20 பாயிண்ட் இருந்து நீங்க 18 பாயிண்ட் இருந்தா யார் ஸ்கோர்
ஆட் பண்ணிட்டு
58 பாயிண்ட் அவங்க எவ்வளவு பாயிண்ட் போட்டு யார் வின்னரோ அது கொடுப்பாங்க. இதுல இன்னொன்னு மூமெண்ட் இருக்கு, நம்ம பாக்ஸிங் மட்டும் போட்டு அடிச்சுட்டு நான் சொன்ன ஃபுட் ஒர்க்ன்றது மெயின். பாக்ஸிங்க்கு ஏதோ போயிட்டு காட்டாம மாதிரி அடிச்சுக்காம அதை பார்க்கும் போதே அந்த கலை வந்து அழகா தெரியணும். என்ன அழகா அந்த ரிங்குக்குள்ள இந்த பசங்க சுத்தி வராங்க. ஒரு சிங்கத்தை உள்ள விட்டாலும் விருன்று போய் அடிச்சு சாப்பிடுறது சிங்கம்னுவாங்க. ஆனா சிங்கம் மாதிரி இருக்க கூடாது. சிங்கம் மாதிரி கோவம் இருந்தாலும் அந்த நரி மாதிரி தந்திரம் இருக்கணும். தந்திரமும் இருக்கணும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த அழகா அந்த ஃபுட் ஒர்க் மூலயமா நம்ம ஃப்ரண்ட் போறது, முன்பகுதி போய் அவங்கள அட்டாக் பண்றது, பின்பகுதிக்கு வந்து அட்டாக் பண்றது, சைடு மூமெண்ட், இதெல்லாம் அந்த ஃபுட் ஒர்க்ல வந்து டான்சிங் மாதிரி இருக்கும் பாக்குறது. அந்த மூமெண்ட்ஸ் போகும்போது இதுதான் மெயின் பாக்ஸிங்க்கு. இப்போ என்னோட பசங்களுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பயிற்சியாளர் எனக்கு எப்படி எடுத்தாங்களோ அதே பயிற்சியை என்னுடைய மாணவிகளுக்கும் நாங்கள் எடுக்கிறோம்.
இப்போ நீங்க இப்படி மாநில அளவில் பல செய்திகளை நீங்கள் அனுபவங்களா நீங்க கத்துக்கிட்டீங்க, அதே நேரத்தில் விருதுகளையும் பதக்கங்களையும் நீங்க வென்றிருக்கீங்க. இதன் மூலமா தேசிய அளவில் நீங்க போக போறீங்க, போயிட்டீங்க. இதன் மூலமா தேசிய அளவில் நீங்க போயிட்டீங்க. தேசிய அளவில் நீங்கள் பெற்ற விருதுகள், அதற்கப்புறம் நீங்க வந்து கொடுக்கின்ற பயிற்சிகளை பற்றி அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம். இனி இதயங்களே, குத்துச்சண்டையில் சாதனைகளை படைத்து வரும் செல்வி ஜெயபிரதாவின் நேர்காணலை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் கேட்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.